ராஜாவாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவதிலே மிக சிறந்ததொரு பங்களிப்பை செய்திருந்தாலும் அவனது முடிவு மோசமானதாயிருந்தது. தொடர்ந்து வந்த ஆண்டுகளிலே அவனை அடுத்து வந்த பெரும்பாலான ராஜாக்கள் கத்திரிடத்திலிருந்து வழிவிலகி போய்விட்டார்கள். விக்கிரகங்களின் ஆராதனையை ஊக்குவித்த ராஜாவாகிய ஆகாப் அப்படிப்பட்ட மிக மோசமானவர்களுள் ஒருவனாயிருந்தான். ஆனால் தேவனோ தமது ஜனங்களை தம்மிடம் திரும்ப அழைக்கும்படியாக தீர்க்கதரிசியான எலியாவை எழுப்பினார். பாடம் 16, ஆராதனை. 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்திற்கு உங்களது வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெற்றிக்கும் வீழ்ச்சிகளுக்கும் இடையே பெரும்பாலும் மிக குறுகிய தூரமே இருக்கிறது. சாலமோன் சிங்காசனம் ஏறிய போது தேவ ஜனங்களுக்கு அனைத்துமே சரியாக சென்று கொண்டிருந்தது. ஞானமுள்ள தலைமைத்துவம், ஒற்றுமை மற்றும் அவர்களது தேசத்தின் சமாதானம் என அனைத்துமே நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது தேவ பிரசன்னம் அவர்கள் மத்தியில் வந்தது. ஆனால் காலப்போக்கில் சாலமோனின் வெற்றியானது நிர்விசாரமான நிலையை வளர்த்துவிட்டது. அதனால் அவனது ஆட்சியின் பிந்தின வருஷங்களில் எதிர்கால பேரழிவிற்கான விதைகள் விதைக்கப்பட்டன. சாலமோன் 3 தவறுகள் செய்தான். முதலாவது, துயரப்பட்ட மக்களோடு தொடர்பை இழந்துவிட்டான். ராஜாவின் கவனமெல்லாம் எருசலேமின் மீதே குவிந்திருக்க தென்னாட்டு மக்கள் செலுத்திருந்தார்கள். ஆனால் வடநாட்டிலிருந்த அவர்களது சகோதரர்களோ கொத்தடிமைகளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். ஒருவேளை வடநாட்டிலிருந்த ஜனங்கள் குறைந்த முக்கியத்துவமே வாய்ந்தவர்கள் என்று சாலமோன் நினைத்திருக்கலாம். ஆனால் குறுகிய கண்ணோட்டத்துடனான அவனது தலைமைத்துவம் நீண்ட கால பின்விளைவுகளை உண்டாக்கிற்று. அவன் தன் குமாரனான ரெகோபயாமிடம் தேசத்தை ஒப்படைத்த போது பிரிவினைக்கான விதைகள் ஏற்கனவே நடப்பட்டு விட்டிருந்தன. 2வது, சாலமோன் சுகபோகத்தை அனுபவிப்பதிலேயே வழுவி போய்விட்டான். அவன் சகல அதிகாரங்களும் சகல வளங்களும் உடையவனாயிருந்தான். ஆதலால் தான் விரும்பிய எதையும் செய்யக்கூடியவனாயிருந்தான். அவனது ஆரம்ப நாட்களில் அவன் தனது நேரம், ஆற்றல் மற்றும் செல்வம் ஆகிய அனைத்தையுமே தேவனின் மகிமைக்காக ஏதேனும் சாதிக்கிறதிலேயே செலவிட்டு கொண்டிருந்தான். ஆனால் தனது பிற்கால வாழ்விலோ அவன் சுகபோகத்தை அனுபவிப்பதற்கே தன் அதிகாரஸ்தானத்தை பயன்படுத்தினான். சாலமோனுக்கு 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இந்த சுகபோகமே அவனது வீழ்ச்சிக்கு வேறாயிருந்தது. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. 3வது, சாலமோன் சரியானதை செய்வதற்கு பதிலாக பிரசித்தமானதை செய்வதையே தெரிந்து கொண்டான். அநேக அந்நிய ஜாதியரான மனைவிகளை மணந்து கொண்டதால் அவர்கள் வணங்கிய கடவுள்களுக்கெல்லாம் பலிபீடங்கள் கட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவன் அடிபணிந்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோலோக்குக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இது தேவஜனங்கள் மத்தியில் விக்கிர ஆராதனையின் அப்பட்டமான தொடக்கமாக இருந்தது. சாலமோனின் ராஜ்யபாரத்தின் தொடக்கத்தில் எருசலேமானது ஜீவனுள்ள தேவன் தமது நாமத்தை தரிப்பித்திருந்த ஸ்தலமாக இருந்தது. ஆனால் முடிவிலோ பிற தெய்வங்களின் கோயில்களால் எருசலேம் நிரப்பப்பட்டு விட்டது. எருசலேமுக்கு வரும் எந்த பயணியும் பல்வேறு தெய்வங்களுக்குள் இஸ்ரேவேலின் தேவனும் ஒருவர் என்ற முடிவுக்கு வரக்கூடும். தனது வாழ்வின் முதல் பாதியில் சாலமோன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தான். ஆனால் அதன்பின் அவனது பிந்திய ஆண்டுகளிலோ தான் செய்த நன்மைகளில் பெரும்பாலானவைகளை தனது சுகபோகங்களின் மூலமாக வீணாக்கிவிட்டான். அவன் தன் தகப்பனான தாவீதிடமிருந்து ஒற்றுமையான மற்றும் அமைதியான ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் தன் குமாரனிடமோ சீக்கிரத்தில் பிளவுபட போவதும் யுத்தத்துக்கு ஏதுவுமான ஒரு ராஜ்யத்தை ஒப்படைத்தான். ரெகொபெயாம் பொறுப்பேற்ற போது வடதேச மக்களிடையே உரிமை கொண்டிருந்த ஒரு அதிருப்தியை அவன் எதிர்கொண்டான். அவர்கள் எரோபியாமிடத்தில் ஒரு தலைவனை அடையாளம் கண்டு அவனை சுற்றி அணிந்திரண்டு அவனை தங்களது ராஜாவாக முடிசூட்டினார்கள். ஆகவே வடக்கிலிருந்த 10 கோத்திரத்தாரும் தேவன் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருந்த தாவீதின் வழிமரபிலிருந்து பிரிந்து விட்டார்கள். எரோபெயாம் வடநாட்டின் 10 கோத்திரங்களுடைய புத்தி சாதுரியம் உள்ள ஒரு தலைவனாயிருந்தான். அவன் மக்களை மதத்தின் மூலம் ஒருங்கிணைக்கிற சக்தியை அறிந்தான். விசுவாசமுள்ள ஜனங்கள் வடநாட்டிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு ஆராதிப்பதற்கு தொடர்ந்து சென்றால் அவர்கள் தென்னாட்டில் உள்ள தங்களது சகோதர சகோதரிகளுடன் தாங்கள் பகிர்ந்து வந்திருந்த ஒருமைப்பாட்டுணர்வை பற்றி நினைவூட்டப்படுவார்கள் என்பதை அவன் கண்டான். ஆதலால் எரோபெயாம் தனக்கே உரிய ஆராதனை மையங்களை ஸ்தாபிக்க தீர்மானித்தான். அவன் 2 பொன் கன்று குட்டிகளை வார்ப்பித்து வைத்து ஜனங்களிடம், நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று கூறினான். வனாந்திரத்தில் ஆரோன் பொன் கன்று குட்டியை செய்தபோது அவன் பயன்படுத்திய அதே வார்த்தைகள்தான் இவை. அதை தொடர்ந்து வந்தது இன்னும் மோசமானது. எரோபெயாம் தன் குமாரனான நாதாபிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்தான். அவன் பாஷாவினால் கொல்லப்பட்டு மரிக்கும் அளவும் தன் தகப்பனின் வழிகளிலேயே தொடர்ந்து நடந்தான். அவனை தொடர்ந்து குடிகாரனும் கொலைபாதகனுமாகிய ஏலா வந்தான். அதன் பின்பு ராஜத்ரோக குற்றவாளியான சிம்ரி 7 நாட்களே நீடித்தான். பின்பு தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்த உம்ரி வந்தான். கடைசியாய் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததன் மூலம் உம்ரியையும் மிஞ்சிவிட்ட ஆகாப் வந்தான். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டதான துன்புறுத்தலின் சூழ்ச்சிகரமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரண்மனையின் அதிகாரங்களை பயன்படுத்திய மோசமான பெயரெடுத்த எசபேலை ஆகா மணந்து கொண்டான். சாலமோனின் மரணத்தை அடுத்து வந்த ஆண்டுகளில் இஸ்ரேவேல் அடையாளம் காண முடியாதபடி மாறிப்போயிற்று. சாலமோனின் ஆளுகையின் தொடக்கத்தில் ராஜாவானவன் தேவன் ஒருவரே என்று சொன்னான். எரோபெயாமின் காலத்தில் அநேக கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வ நிலையாயிருந்தது. ஆனால் ஆகாபின் காலத்திலோ ஒரே தேவனே இருக்கிறார் என்று சொல்வதே ஏற்றுக்கொள்ளப்படாததாகி அப்படி சொன்னவர்கள் உபத்திரவத்துக்குட்படுத்தப்பட்டார்கள். ஆகவே தேவன் தமது ஜனங்களிடையே மெய்யான ஆராதனையை மீட்டெடுக்க தீர்க்கதரிசியான எலியாவை அனுப்பினார். கர்மேல் பர்வதம் மிகப்பெரியதொரு பதிலடியின் காட்சியாயிருந்தது. ஆகாப் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் தேசம் முழுவதிலுமிருந்து ஜனங்களோடே கூடி வரும்படி செய்தான். எல்லாரும் கூடி வந்தபோது எலியா ஜனங்களை ஒரு கேள்வியுடன் எதிர்கொண்டு சவால் விடுத்தான். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எலியா பாரம்பரியத்துக்காக முறையீடு செய்யவில்லை, சத்தியத்துக்காக அறைகோள் விடுத்தான். கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஒரே காரணம் அவரே தேவன் என்பதே. உங்கள் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்கிற காரணத்துக்காகவோ உங்களது கலாச்சாரத்தில் கிறிஸ்தவமே பெரும்பான்மை பலம் வாய்ந்த மதம் என்பதற்காகவோ நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று கூற யாருக்கும் உரிமை இல்லை. கிறிஸ்தவமானது சத்தியமாயிருக்கிற கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்கிற உரிமை பாராட்டலில் நிற்கிறது அல்லது வீழ்கிறது. எலியாவின் கேள்வி சத்தியம் மற்றும் பொய் ஆகிய இருவகை கருத்துக்களை முன்வைத்தது. ஆனால் ஜனங்களோ இவ்விரு கோட்பாடுகளின் அடிப்படையில் சிந்திப்பதையே சிரமமானதாக கண்டார்கள். அவர்கள் ஆராதிக்கும் தேவன் அவர்களது தனிப்பட்ட தேர்வு. விசுவாசம் என்பது அவரவர் தனிப்பட்ட விஷயம், மற்றும் ஒவ்வொரு தனிநபரும் அவனது அல்லது அவளது சொந்த விருப்பு வெறுப்புக்கேற்றபடியான ஆராதனை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுமான எண்ணங்களுடனேயே அவர்கள் வளர்த்து கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் ஆராதிப்பதற்கும் முன்பதாக தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மெய்யான ஆராதனை என்பது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கான ஒரு பிரதியுத்தரம். பொதுவான ஆராதனை என்பது சத்தியத்தை மையமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட வேண்டும். நாம் சத்தியத்தை பாட வேண்டும், சத்தியத்தை வாசிக்க வேண்டும், சத்தியத்தை ஜெபிக்க வேண்டும், மற்றும் சத்தியத்தையே பிரசங்கிக்க வேண்டும். எலியா ஜீவனுள்ள தேவன் ஒருவரே இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். ஆகையால் அவன் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பலியை ஆயத்தம் செய்யவும் அதன் பின் அக்கினியை அனுப்புவதன் மூலம் பதிலளிக்குமாறு பாகாலை நோக்கி கூப்பிடும்படியாகவும் அவர்களை அழைத்தான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் சவாலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள். பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும். அவர்கள் பலிபீடத்தை சுற்றி குதித்து நடனமாடி தங்களையே பித்து கொண்டவர்கள் போல் காண்பித்து கொண்டார்கள். மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் மற்றும் கலகலப்பாகவும் தொடங்கிய ஒன்று விரைவாகவே அந்தகாரமானதாக மாறிப்போனதுடன் அதிக தீமையான ஒரு அம்சம் வெளிப்படத் தொடங்கியது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயாராகும் முன் தங்களை தாங்களே வேதனைப்படுத்தி கொள்வதில் ஈடுபட்டு தங்களை கீறிக்கொள்ள தொடங்கினார்கள். ஆனால் இத்தனை தீவிரமான நடவடிக்கைகளுக்கு பின்னரும் மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. பாகாலின் வழிபாடு சுய வெளிப்பாட்டிற்கான ஒரு செயல் என்பதற்கு மேலாக ஒன்றுமில்லாதிருந்தது. வேறு யாரும் கவனிக்காததால் அந்த தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு தாங்களே பேசிக் கொண்டிருந்தார்கள். பாகால் வழிபாடானது வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மக்கள் பாகால் எனப்பட்ட ஒரு கடவுளை பற்றிய புராண கதைகளை புனைந்து கொண்டு அவற்றை எழுதி வைத்து கொண்டதன் காரணமாக உருவானது. பின்பு மற்ற ஜனங்கள் பாகாலின் உருவங்களை ஏற்படுத்தி அவற்றை மரத்திலிருந்து செதுக்கி வடித்தனர். ஆனால் மக்கள் மனங்கள் கற்பனை செய்தவற்றுக்கும் மனித கரங்கள் உருவாக்கியவற்றுக்கும் அப்பால் பாகாலின் வழிபாட்டில் வேறொன்றும் இருக்கவில்லை. அது ஒரு கலை அம்ச படைப்பாயிருந்தது. அந்த காரணத்தினாலேயே அதற்கு வல்லமை ஏதுமில்லை. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாகால் வழிபாடு உருவான அதே வழியிலேயே கிறிஸ்தவமும் உருவாகிவிட்டது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த வேதாகமும் ஒரு பண்டைய புராண புத்தகம் என்று கருதி கொள்ளுகிறார்கள். அத்துடன் அவர்கள் அதை மனித கலாச்சாரத்தின் ஒரு படைப்பு என்று யூகித்துக் கொள்வதால் அதற்கு அதிகாரம் ஏதும் இல்லை என்று வலியுறுத்துகிறார்கள். அவர்கள் யூகித்ததில் சரியாக இருந்திருந்தால் அவர்கள் தீர்மானித்ததிலும் சரியாகவே இருந்திருப்பார்கள். ஒரு கலாச்சாரத்தினால் உண்டாக்கப்பட்ட மதமானது மற்றொன்றின் மீது திணிக்கப்படக்கூடாது. ஒரு தலைமுறையினரால் மட்டுமே விருப்பமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மதம் மற்றொரு தலைமுறையின் மீது திணிக்கப்படக்கூடாது. அனைத்து மதங்களுமே மனித படைப்புகளாக இருந்தால் பின்பு அவற்றுள் எதுவுமே மெய்யானது என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவன் ஒரு கலை அம்ச படைப்பல்ல என்று எலியா அறிந்திருந்தான். ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவு தேசத்திலே மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று அவன் ஏங்கினான். ஆகவே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி பலி பொருளை முற்றிலுமாக நனைக்கும்படியாக அதன் மேல் தண்ணீரை ஊற்றினான். பின்பு எலியா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனுமாகிய கர்த்தாவே, நீரே தேவன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஜபித்தான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. விறகுகளை மட்டுமல்லாது கற்களையும் மண்ணையும் கூட பட்சித்ததான அக்கினியின் தீவிர வல்லமையை கற்பனை செய்து பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் அந்த அக்கினியை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கதறி, கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் என்றார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவராக உங்களையே கற்பனை செய்து கொள்ள முயற்சியுங்கள். எந்த ஒரு மதமும் அடிப்படையில் மற்ற மதத்தை போன்றதுதான் என்று உங்கள் கலாச்சாரத்தில் வியாபித்திருக்கும் பொதுவான நம்பிக்கையில்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் எலியா ஜெபிப்பதை நீங்கள் காணும்போது வானம் அக்கினியால் நிரம்புகிறது. எலியா சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறான் என்பது சற்றென்று உங்களுக்கு தெளிவாகிவிடுகிறது. கத்தரே தேவன். அத்துடன் இப்பொழுது அவரது நியாய தீர்ப்பின் அக்கினி விழப்போகிறது. இந்த அற்புதமான சத்தியத்தை பற்றி சிந்தியுங்கள். தேவனுடைய அக்கினி பலியின் மீதுதான் விழுந்தது, ஜனங்களின் மீது அல்ல. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு இயேசுவை சிலுவையில் அறைந்த போர் சேவர்களின் மீதோ அவரை பரியாசம் பண்ணிய மக்கள் கூட்டத்தினரின் மீதோ விழாமல் நமக்காக சிலுவையில் பலியாக்கப்பட்ட இயேசுவின் மீதே விழுந்ததை சுட்டி காட்டுகிறது. பாவிகளின் மீது வரவேண்டியதான நியாய தீர்ப்பை இயேசு தம் மீது இழுத்து கொண்டார். அது நம்மேல் விழாதபடிக்கு அவர் மேல் விழுந்தது. தேவன் அந்த நியாய தீர்ப்பை நம்மிடமிருந்து இயேசுவின் பக்கமாய் திசை திருப்பி விட்டு இவ்விதமாக நம்மை தம்முடன் ஒப்புரவாக்கி கொண்டார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். மெய்யான ஆராதனை என்பது எப்பொழுதுமே வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கான ஒரு பிரதியுத்தரம். அது ஜீவனுள்ள தேவனை நோக்கியே வழிநடத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றியே கவனம் செலுத்தி பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்துவிக்கப்படுகிறது. தேவனின் சத்தியம் பறைசாற்றப்படுகிற இடத்தில், இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிற இடத்தில், மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு தேவஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து நடக்கிற இடத்தில் மெய்யான ஆராதனை வளர்ந்தெடுக்கப்படும். உங்கள் ஆராதனையில் நீங்கள் வளர விரும்பினால் உங்கள் வேதாகமத்தை திறந்து தேவன் தம்மை பற்றி என்ன சொல்கிறார் என்பதில் உங்கள் மனதை சாரமீற விடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஆராதனையை தூண்டி வளர்க்க அந்த சத்தியத்தை பயன்படுத்துவார்.